வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை 2022ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிடம் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் பழமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே திருமதி வர்சி நிச்சயம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை உங்களுக்காக.
அனைவருக்கும் வணக்கம். நேர்மை, உண்மை, பக்தி, ஒழுக்கம், மன தூய்மை ஆகிய நற்குணங்களால் வாழ்க்கை தரம் மேம்படும். நல்ல உணவுகளால் உடம் பலம் பெறுவது போல நல்லவர்களின் நட்பால் மனநலம் காக்கப்படும். இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்ந்தால் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. உடம்பின் அழுக்கு நீரினால் நீங்கிவிடும். உள்ளத்தில் உள்ள அழுக்கை தியான பயிற்சியால் போக்க முடியும். கடவுள் நல்ல புத்தி கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நற்செயல்களில் ஈடுபடுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை தொடர்வது இன்றைய திருக்குறளும் அது பற்றிய விளக்கமும். இதனை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுமதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் விருந்தோமல் என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்பா. மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குளையும் விருந்து. மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குளையும் விருந்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். இயல்பாகவே மென்மையாக உள்ள பூக்களுள் மிக மென்மையானதாக சொல்லப்படும் அனிச்சம் பூவை முகர்ந்தால் அது வாடிவிடும் தன்மை கொண்டது. ஆனால் மானமுள்ள விருந்தினர் வீட்டாரின் முகம் வேறுபட்டு நோக்கிய மட்டில் விருந்தினர் வாடிவிடுவர் என தேவநேய பாவாணர் கருத்துரை வழங்கியிருக்கின்றார். மென்மையான உள்ளம் கொண்ட விருந்தினரை இன்முகம் நோக்கி இன்சொல் மொழி பகர்ந்து வரவேற்பது மரபு. வீட்டுக்கு வரும் விருந்தினர் மனம் புண்படாது செயற்படுவது வீட்டாரின் சிறப்பினை எடுத்துக்காட்டும். மோப்பக்குளையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குளையும் விருந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மொட்டுக்கள் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மொட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழன் சிவத்தமிழ் செல்வி கலாசூரி தங்கம்மா அப்பாக்குட்டி. இவர் 1925ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். மத ஆளுமை கொண்ட கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலரும் ஆவர். இலங்கையில் இந்து மதத்தை வளர்ப்பதில் முக்கிய தூண்களில் இவரும் ஒருவராக கருதப்பட்டார். இவர் தனது ஆரம்ப கல்வியை சுன்னாகம் ராமநாதன் கல்லூரியில் பயின்று 1945ஆம் ஆண்டு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியராக தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் 12 வருடங்கள் கடமையாற்றினார். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பும் தங்கம்மா அப்பாக்குட்டி தனது வழக்கமான தொண்டு மற்றும் மத பணிகளில், அதாவது சைவ சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விரிவுரைகளை நடாத்தினர். மேலும் உள்நாட்டு போரின் போது போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு வழிகளில் உதவி வழங்கினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சிந்திக்க சில நிமிடம். உங்களோட அப்பாவோட மனைவியோட கணவனோட அப்பாவோட மகனோட மகளோட அம்மாவோட மாமியாரோட மகனோட மனைவி உங்களுக்கு யார்? இன்னொருக்கா, உங்களோட அப்பாண்ட மனைவிண்ட கணவனண்ட அப்பாவண்ட மகனோட மகளோட அம்மாவோட மாமியாரோட மகனோட மனைவி உங்களுக்கு யார்? சிந்தியுங்கள் நேயர்களே. பதில் இறுதியில்.
இன்றைய மொட்டுக்களின் வாசம் நிகழ்ச்சியில அல்பா மைண்ட் பவர் என்ற யூடியூப் சேனல்ல இருந்து ஆன்மீக உரையின் ஒரு பகுதியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இதை பகிர்றதுக்கான காரணம் என்னன்றா, என்னுடைய நண்பி ஒருவர் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு புது விஷயத்துல முயற்சி செய்வதா இருந்தாலும், அதை உடனே யாருக்கும் சொல்ல மாட்டா. அவன் அம்மாவுக்கு கூட அதை பற்றி கதைக்க மாட்டா. இப்ப நாங்கள் ஏதும் கேட்டோம் என்று சொன்னா சொல்லுவா, இல்ல நான் ஒரு விஷயத்துல இப்ப பிஸியா இருக்கிறேன், அதெல்லாம் சரி வந்தா பிறகு உங்களுக்கு சொல்றேன்னு மட்டும்தான் சொல்லுவா. இப்ப எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதையும் சொல்லலாது, ஒரு சின்ன விஷயத்த கூட என்னவ சொல்றா இல்லையென்று சொல்லி கொஞ்சம் குழம்பி தவித்து அவகிட்ட போய் அதை பற்றி கேட்டும் இருக்கிறான். அதுக்கு அவ சொல்லுவா என்னன்னா, தனக்கு யார்கிட்டையும் என்ன விஷயத்த சொன்னாலும் அது சரி வருகதில்லை, ஆனபடியாத்தான் நான் சொல்றேன் இல்லையென்று சொல்லுவா. சரி, அது பல நாள் நாங்கள் ஏன் அப்படி என்று சொல்லி குழம்பி இருக்கேக்குதான் இந்த ஒரு ஆன்மீக உரையை நான் கேட்டபோது அந்த குருஜி வந்து அதற்கான காரணத்தை மிக தெளிவா சொல்றா. அதை கேட்ட உடனே எனக்கு அப்படியோ அந்த மாதிரி இருந்தது, ஆனப்படியா உங்களோட அதை நான் பயந்து கொள்றேன். உங்களுக்கும் அது சில வேளை நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதா இருக்கும். இதோ உங்களுக்காக அந்த உரையின் ஒரு பகுதி.
நமது லட்சியங்களுக்காக எப்படி தியானம் செய்யலாம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம். ஒரு லட்சியத்துக்காக நாம தியானம் செய்யறோம், முயற்சி செய்யறோம்னா அந்த லட்சியத்தை பற்றி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த கேள்வி நிறைய பேர் மனசுல எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான். நான் சந்தோஷமா இருக்கேன்னே சொல்லலாமா கூடாதா அப்படிங்கறது சிலருடைய கேள்வி. இது இன்னும் ரொம்ப ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறது, பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அல்பா சித்தர் ஒரு பெண், நான் வேற ஒரு ஊர்ல இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து கேட்டது, அவங்களுடைய குடும்பத்துல ஒரு 4-5 பேர் நம்ம அல்பா கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணி நல்ல பிராக்டிஸ் பண்றவங்க, ரொம்ப ஆசையோட அதை பண்றவங்க. அப்ப இந்த பெண் எங்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, நம்ம நல்லா தியானம் பண்றோம்னு சொல்லவே கூடாதா அப்படின்னாங்க. நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படிங்கும் போது அவங்க சொல்றாங்க, என்னுடைய தங்கை சகோதரி, என்னோட சகோதரியும் இந்த வகுப்பு எல்லாம் பண்ணியிருக்காங்க, நானும் இந்த ஒரு 5-6 வகுப்பு எல்லாமே பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் மற்றவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் விட இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் மட்டும்தான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன்னா இவங்க வேலைக்கும் போகிறாங்க, அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கரெக்டாக அலாம் வச்சு எழுந்து நான் வந்து இந்த தியானத்தை, ஏதாவது ஒரு தியானத்தை டெய்லி பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் மற்ற வேலைகள் பார்ப்பேன், நான் உதவிக்கும் ஒரு ஆள் வச்சுருக்கேன், பையனும் ஸ்கூலுக்கு போகிறான், கணவரும் வேலைக்கு போறாரு, எல்லாமே கரெக்டாக கிளம்பிடுவோம், எனக்கு அது பிரச்சனையே இருந்ததே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு 15 நாளா என்னால் தியானமே பண்ண முடியல, அலாரம் வைக்கிறேன், எழுந்துக்கிறேன், எழுந்து உட்காடுறேன், பல் தேய்ச்சிட்டு வரேன், தியானம் பண்ணலாங்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது எதனாலன்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு 15 நாள் முன்னாடி அவங்களோட சகோதரி வந்து வேலைக்கெல்லாம் போறதில்ல, வீட்டில் இருக்கிறவங்க தான், அவங்க வந்து பேசும்போது கேட்டிருக்காங்க, இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம குருஜி கிட்ட அட்டன் பண்ணுமே, நீ ப்ராக்டிஸ் பண்றியான்னு கேட்டிருக்காங்க. உடனே இவங்க, ஓ கரெக்டா, நான் 5 மணிக்கு அலாம் வச்சு எழுந்து அந்த தியானத்தை போட்டு கேட்ட பிறகுதான் என்னால துவங்குவேன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி பேங்க் ஆபீஸ்க்கும் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சகோதரி வந்து, அப்படியா, என்னால் பண்ணவே முடியல, காலையில் எழுந்த உடனே கிச்சனுக்குள்ளே போயிடுறேன், சமைக்க வேண்டியிருக்கு, 2 பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டி கொடுக்கணும், அப்புறம் கணவருக்கு எல்லாம் பண்ணணும், எனக்கு அதுவே சரியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 15 நாள் முன்னே அவங்கக்கிட்ட நான் அந்த பேசினது தான் அதுக்கப்புறம் தியானமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதுதான் எண்ணங்களின் சக்தி. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு பெரிய பொறாமைனோ இல்லை இயலாமை அப்படிலாம் இல்லை, வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஆதங்கம் தான். அவள் வேலைக்கு போறா, இருந்தாலும் எழுந்து கரெக்டாக தியானம் பண்ணிட்டு போறாளே, நம்ம வேலைக்கும் போகலை, இருந்தாலும் நம்மளால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியல, நம்மளால தியானம் பண்ண முடியலன்னு அவங்க சகோதரி ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்றது மட்டும் இல்ல, இது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்க. இப்ப இவங்க வந்து 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறேன் ஆனா பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இப்ப இந்த 5 மணிக்கு எழுந்து இவங்க பல் தேய்ச்சிட்டு வரும்போது அவங்க சகோதரியும் கண்டிப்பாக அந்த டைமுக்கு எழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணணும், எல்லாம் சாப்பாடு கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு போது கண்டிப்பா எழுந்துருவாங்க. ஆனா எழுந்து அந்த வேலைகளை செய்யும் போது அவங்க மனம் எங்க இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரிய நினைச்சிட்டு இருப்போம், அவ இந்நேரம் எழுந்திருப்பாள், இந்நேரம் நிச்சயமா தியானம் பண்ணிட்டு இருப்பாள், பாரு நம்மளால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போது அந்த எண்ணங்கள் வந்து நிச்சயமாக இங்க இவங்களை வந்து அதை தாக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியோ ஒரு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வெறுப்போ அதெல்லாம் கிடையாது, ஒரு ஆதங்கம், நம்மளால பண்ண முடியலையே அவ பண்ணிட்டு இருப்பாளே அப்படின்னு நினைக்கும் போதே அந்த தாட்ஸ் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இவங்களை வந்து தாக்க முடியுது. அது வந்து 15 நாள் அவங்க பார்த்துட்டு தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது லட்சியங்கள் பற்றி, இவங்களுடைய லட்சியம் என்னன்னா தினமும் கரெக்டா தியானம் பண்ணணும், எழுந்து தியானம் பண்ணிட்டு தான் நாளை துவங்கணும், அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு வேலைக்கும் போகணும், வீட்டையும் பார்த்துக்கணுங்கிறது இவங்களுடைய ஒரு லட்சியம். அந்த லட்சியத்தை ஏன் இவங்களால வந்து சரியானபடி கொண்டு போக முடியும், சரியாதான் போயிட்டு இருந்தது, ஆனா ஏன் திடீர்னு ஒரு தடங்கள் வருதுன்னா, இன்னொருத்திட்ட அதை டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து கிளாஷ் பண்ண முடியும். அதனால அந்த எண்ணங்களுடைய சக்திங்கிறது எல்லார் மனசுலயும் எண்ணங்கள் உருவாகிட்டே இருக்கு, ஒரு சக்தியை நம்ம உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கோம், அதுல சந்தேகமே இல்லை. அப்போ அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரே குடும்பத்துல கூட கணவன் மனைவி பத்தி என்ன யோசிக்கிறார், மனைவி கணவனை பத்தி என்ன யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நிச்சயம் ஒருத்தர் ஒருத்தர் பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து சில விஷயங்களை இன்னொருத்திட்ட சொல்லலாமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், சொல்லலாம் கூடாதுன்னு ஒரு அழுத்தம் திருத்தமா நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் ஆமா நான் நல்லா டெய்லி தியானம் பண்றேன், இவங்க வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க சகோதரிக்கும் அது ஒரு ஐயோ நம்மளால முடியலையே, இவங்க எப்படி அதை சொல்லியிருக்கலாம்னா, ஆமா நம்ம இத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணோம் இல்லையா, கண்டிப்பா தியானம் பண்ணணும்னு நானும் ட்ரை பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் பண்றேன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க சகோதரியும் என்ன நினைப்போம், அவளும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் பண்றா, நம்மளும் முயற்சி பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் நான் விடுறதே இல்லை, கரெக்டா எழுந்து நான் பண்றேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லும் போது அங்க வந்து அந்த ஆதங்கம்.
பொன்னியின் செல்வனை பற்றி நாங்கள் போன வருஷம் இங்க ரேடியோல கதைச்ச நாங்க, இப்ப இல்ல வந்திருக்கு படம் பாத்தீங்களே?
ஓ நாங்க பார்த்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கே நாங்கள் புக் பண்ணியில்லையே போனாங்கள். அது என்ன நீ இருதை பற்றி சொல்றீர், நான் பிரா யூடியூப் எல்லாம் பார்த்துட்டேன் போனா, நீர் போனீரு?
நான் போன, நான் புத்தகமே இத்தனையோ தரம் பாய்ச்சேன், நீ புத்தகம் வாசிக்காம போன மாதிரி டாக் ஷோவிலே அலம்பி கொண்டு வந்து.
இப்ப நீர் இப்ப என்ன சொல்ல வாரீர், நீர் புத்தகம் வாய்ச்ச நீர் நான் வாசிக்கலன்றத சொல்றீரா?
ஓ உமாக்கு விளங்கிச்சுதோ படம் பண்ணு,
எனக்கு விளங்கிச்சு.
நந்தினியார் சொல்லும் பாப்பா.
நந்தினியார், நந்தினி வந்து ஆதித்த கரிகாலன் முன்னாள் காதலி, என்ன ரெண்டு பேரும் லவ் பண்ணினவையோ?
அந்த புத்தி கூர்மை என்ன மாதிரி அவ வந்து பழுவேட்டை ஏற கொண்டு போற விதம் நல்லா தான் இருந்தாங்க.
புத்தி கூர்மைன்னு சொல்லுவது நடி புத்தி தான், சரியான முறையில காலில கட்ட தெரியுது.
அப்ப நீங்க குந்தவையே நினைக்கிறேன்,
குந்தவை வந்து அது வந்து போட்டத்தக்க ஒரு கதாபாத்திரம். என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் இந்த பெண்ணியத்தை பற்றி எல்லாம் கதைக்கிறோம், அந்த நாள்ல அந்த நூற்றாண்டுல பெண்மையை வந்து எவ்வளவு மதிச்சு அவ சொல்றத கேட்டு ஒரு அரசாட்சியே நடந்திருக்குது.
அதாவது
ரெண்டு சகோதரங்களுக்கு அவ தான் ஆலோசனை.
ஆனா அதுல ஒரு கட்டம் பார்த்த நீங்களே, அந்த எல்லாரும் ஒரு சதி செய்வி, நம் சிற்றரசர் மேல எல்லாம் சதி செய்ய குந்தவ போவா போய் சொல்லுவா, அந்த எவ்வளவு இதா சொல்றாள் ராஜதந்திரமா, அது மக்கள் விளங்கிச்சுதோ?
ஒரு
சாட்டப்பா
எனக்கு விளங்குதா சொல்லித்தான் சொல்றான்.
சரி சரி சரி, இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த பொன்னியின் செல்வன் வந்து ரெண்டு பெண் பாத்திரங்களும் சரியான ஒரு முக்கியமா காட்டிருக்க, மனிதத்தில் நல்ல வடிவா காட்டியிருக்கிறார். அது சரி, அப்ப நீங்க ஆதித்த கரிகாலன் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஆதித்த கரிகாலன் வந்து மாவீரன்.
அது படத்துல சொன்னதா அப்படியே சொல்றேன், நீர் என்ன நினைக்கிறேன்?
இல்ல இல்ல, உண்மையிலேயே அது மாவீரன் தான்.
அவர் பார்க்கவே அவள கம்பீரமான தெரியுது.
யார் நடிச்சது?
அதுதானே
சும்மா.
ஆதித்த கரிகாலனை பத்தி சொல்லுங்கப்பா.
ஆதித்த கரிகாலன் என்ன அவற்று அந்த எனக்கு அவற்று மரணத்துலதான் மர்மம், அது ரெண்டாம் பாட்டுல கதை பிணியும்.
அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து அவர் வந்து இவ்வளவு தூரம் மற்ற நாடுகளோட போய் சண்டை பிடிச்சு என்ன மாதிரி அந்த போர்க்களத்தை அவர் கையாண்ட விதம், அந்த சின்ன வயசுலயே எப்படி அவர் வந்து தமிழர்ட்ட வீரத்தை நிலநாட்டினதுல இதுல வடிவா வந்து அந்த படத்துல காட்டினான். அது உண்மைதானே மெட்டது. இப்ப பொன்னியின் செல்வன் அடுத்த பாகம் வந்து பிறகு அடுத்த வருஷம் வரைக்கும் அதுல என்ன மாதிரி காட்டினோம் நாங்க அந்த நேரம் பார்த்தா தெரியும். ஆனா இதுல நல்லா இருந்த உண்மையில அவர் வந்து ஒரு உண்மையான ஒரு ஆதித்த கரிகாலன் இப்படி இருந்திருப்பாரோ தெரியாட்டியும் அத கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்த மாதிரி இருந்தது.
அந்த ஆக்ரோஷமா கோவம் காதல்
சந்தேகம். ஆதித்த கரிகாலனை கொல்லாம விட்டு இருந்தா அவர் ராஜராஜ சோழனுக்கும் மேலாக இருந்திருப்பாரோ ஒரு சந்தேகமும்
இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கோபம் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன்ட்டு அது இல்ல, ஒரு பேலன்ஸ்டான அப்படி ஒரு கேரக்டர்.
கரிகாலனுக்கு அரசாட்சி வந்திருந்தா அவர் தண்டை கோபத்தை கட்டுப்படுத்தி சரியான முறையில கொண்டு போயிருப்பாரு.
அருள்மொழிவர்மனை பொறுத்த மட்டும் அது ஒரு வரலாறு இதண்டு வச்சு கல்வி எழுதினபடியாலோ என்னவோ அத பாக்க பாக்க அட நாங்களும் இப்படி இருக்கலாமோ, அட இப்படி ஒரு நல்ல மனுஷனோ. அதுல எனக்கு பிடிச்ச காட்டம் என்னன்னு சொன்னா அந்த சமுத்திரகுமாரி. சமுத்திரகுமாரி வாரா, அவளுக்கு ஒரு டவுட் இருக்கு அருள்மொழிவர்மனுக்கு தன்னை ஞாபகம் இருக்குமோ அப்படின்னா ஒருக்கா அவ ஏதோ பட
ஓட்டினவாங்களி.
அவர் வந்து கேக்குறாரலாம் சமுத்திரகுமாரி என்று சொல்லி கேட்க அவளுக்கு அந்த அப்படியே அந்த பூரிக்கிறா. என்ன அப்ப அந்த ஒரு சாதாரண ஆளையும் அவர் ஞாபகம் வச்சு அவைக்குரிய மரியாதை கொடுக்கற அந்த கேரக்டர்,
அதாவது உண்மையான ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பண்பு, ஒரு தகுதி என்று கூட சொல்லலாம். இன்னாள் பெரியாள் சின்னாள் என்று இல்லாம எல்லாருக்கும் ஒரு சரிசமமான இடத்தை கொடுக்கறது உண்மையிலேயே அவரை பற்றி பிறகு அந்த கல்வெட்டுகள்ல வாசி கேட்க இருந்தது. அவர் எல்லாரையும் சரிசமமா எடுத்தவரான்னு சொல்லித்தார். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் மிடுகமே வந்தியத்தேவன் ஃபேனப்பா.
ஐயோ
நம்பியையும் வல்லவரையும் வச்சுதான் கதையே நகருது. அவையில வச்சு என்ன மாதிரி அது சுழிச்சு 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 ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு வந்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் அறிமுகப்படுத்தி நல்ல வடிவா கொண்டு போறேன்.
ஆனா பார்த்தது வந்து எனக்கு அந்த கடம்பூர் மாளிகை என்ன ரெண்டு பேரும் அந்த ஒரு ஒற்றன் வேலை பார்த்தேன்.
எனக்கு கொஞ்சம் அந்த நான் பொன்னியின் செல்வன் பார்க்க கொஞ்சம் சொக்கா இருந்த என்னன்னு சொன்னா அவங்க அந்த கமர்ஷியலைஸ் பண்றதுக்காக அந்த காதல் அது இதண்டு கொஞ்சம் சீன போட்டுறாங்க பாட்டை கிட்ட. இதுல ஒன்றுமே இல்லை பாருங்க.
உண்மைதான்.
பொன்னியின் செல்வன் பாகுபதிய சொல்ற போல
பொன்னியின் செல்வன்ல ஒரு காதல் காட்சிகளோ ஒரு ஒன்றுமே இல்லை.
ஆனா முதல் கதைச்சது என்ன பாகுபலியில தான் அந்த காதல் கொஞ்சம் ஃபேண்டஸி மாதிரி கொண்டு போனாங்க.
கொஞ்சம் மயம் கொள்ளுவீங்க சில
இடங்கள்
சினிமாவில மனிதன் அவர் வந்து அதை காட்டையில அது வந்து அது இல்லாம படம்
பாட்டு
மியூசிக் என்ன சொல்றீங்க இந்த படத்துல?
நான்
அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கி.
ஆனா என்ன சொல்லுவோம், கேள்விப்பட்ட நீங்களும் தெரியல, அந்த பாட்டு வந்து அந்த வெளியிட்ட நாள்ல ஏ ஆர் ரகுமான் சொல்லுவார் வந்து என்னன்னு சொன்னா, தானொரு 30 விதமான பாட்டுகள் வந்து டியூன் போட்டவரா, போட்டுட்டு மணிரத்னத்துக்கு காட்ட வெட்டும் மொத்தத்துல ஒரு விதமான எதிரொலியும் இல்லையா, தனக்குடனே இவ்வளவு கிட்ட இருக்கிற பாட்டு ஒன்று எப்பவும் இல்லையா. இதுக்காகவே தாங்க பாலிக்கு போய் அங்கெல்லாம் ரிசர்ச் எல்லாம் செய்து அதுக்கு பிறகுதானா தான் அதுல நிறைய நேரத்தை போட்டு கிட்டத்தட்ட 6 மேல தனக்கு எடுத்ததா பாட்டுகளை எடுக்கிறதுக்கு. அத
நல்ல பாட்டு ஏன்னா அந்த போர் பாட்டு விக்ரம் பாடுவே அதுக்கும் நல்ல தானே இருக்கு. நல்ல பாட்டு எல்லாம் நல்ல பாட்டும்
ஒரு வித்தியாசம் அந்த கயிறு எல்லாம்
கட்டியோ முந்தின காலத்துல அப்படி செய்யற மாதிரி என்ன இது எனக்கு அதோட இது அப்பா என்ன அந்த நந்தினியின் பனிப்பெண்ணை நல்லா பிடிச்சது தெரியுமோ, அவ அந்த கலட்டுவா ஓடுவா பயத்துல ஓடி
வருவான், அவ வந்து ஏணிய விட்டுட்டு வேற நீ நீ ஆண்டு பாக்குறோட பேசுறோம் நான் நான்தான்.
சரி சரி டைம் போகுது, இனி பெளிக்கிடுவோம், இனி அடுத்த வருஷம் ரெடி ஆயிருங்க என்ன
முதல் போயிடும் நான் கேள்வி பண்ண எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 3
சோழராஜ்ல
வந்த உடனே எங்கட வீட்ட இன்னொரு ஷோ போடுவோம், பாப்கார்னோட போடுவோம். ஓகே அப்பா, ஓகே பாய்.
சிந்தித்தீர்கள் அநேகர்களே, உங்களோட அப்பாவோட மனைவியோட கணவனோட அப்பாவோட மகனோட மகளோட அம்மாவோட மாமியாரோட மகனோட மனைவி உங்களுக்கு யார்? விடை அம்மா.
என்ன பங்க போன நிரம்புற முகம் எல்லாம் ஒரு மாதிரி கிடக்கு, என்ன நடந்தது?
அதே என்னப்பா கேக்குறேன், ஒரு 2-3 நாளா ஒரே துண்டனோ உடம்பல பண்ணிருந்து டாக்டர்கிட்ட போனனா.
டாக்டர் என்ன சொன்னார், என்ன பிரச்சனையாமோ?
என்ன டாக்டர் உடனே எனக்கு ஒருக்க கோவிட் டெஸ்ட் செய்ய சொன்ன. மக்கு தெரியுந்தானே பையனை பற்றி, உப்ப பார்த்தாலும் பொசிட்டிவா இருக்கணும் பொசிட்டிவா கதைக்கோணும் மட்டும் நிற்கிறாள்.
ஓ, எனக்கு உண்மை பற்றி தெரியும் தானே, அதுதான் உம்மட்ட அடிக்கடி நான் தேடி வாரேன், உம்மோட கதைச்சா எனக்கு வந்து நல்லா இருக்குமான்னு சொல்லி.
மக்கு தெரியுது, கடைசியில டாக்டருக்கு தெரியாம எனக்கு கோவிட்டுக்கு நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி போட்டார். அப்போ அவ்வளோ கவலையா இருக்கும் எனக்கு.
அதனால அப்படி சொல்ல முடியும், ஒரு பாசிட்டிவ் பர்சனுக்கு என்னென்ன கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லலாமே யார் அந்த டாக்டர்?
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விரிய மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தமிழ் திரைப்பட துறையிலே மறக்க முடியாத ஒரு நடிகர் தான் என் எம் நம்பியார் அவர்கள். அவருடைய நினைவு தினம் கடந்த நவம்பர் மாதம் 19 அவர் தொடர்பான நினைவலைகளோடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
எம் என் நம்பியார் என அறியப்பட்ட மஞ்சேரி நாராயணன் நம்பியார் அவர்கள் 1919 மார்ச் மாதம் 7 கேரளாவில் உள்ள பெருவமூர் என்ற ஊரில் பிறந்தார். கேரளத்தில் பிறந்தாலும் ஊட்டியில் வளர்ந்தவர். அங்குள்ள பள்ளியில் 5 வரை மட்டுமே படித்தவர். நம்பியாருக்கு 13 இருந்தபோது 1930 ஊட்டியில் முகாமிட்டிருந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையின் ஸ்ரீ மதுரை தேவி பாலகான சபாவின் நாடகங்களைக் கண்டு கலை ஆர்வம் கொண்டார். முதலில் நாடக குழுவில் நம்பியாருக்கு கிடைத்த பணி சமையல் உதவியாளர் வேலை. அதிலிருந்து ஒரு நாடக நடிகராக உயர்ந்து தமிழ் சினிமாவின் சிறந்த குணச்சித்திர நடிகராக வளர்ந்தவர். அத்துடன் வில்லன் நடிகராக வெளிப்படுத்தியவர். நச்சுப்பொய்கை என்ற நாடகத்தில் பெண் நீதிபதி வேடம் நம்பியாருக்கு 15 வயதில் கிடைத்தது. கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுரு வேடம் ஏற்று முதல் வில்லன் நடிப்பை மேடையில் வெளிப்படுத்தி புகழ் பெற்றார். அப்பொழுது அவர் 23 வயது. 19 வயதில் ராணுவத்தில் சேரும் வாய்ப்பு நம்பியாருக்கு வந்தபோது அசைவம் உண்ண வேண்டியிருக்கும் என்பதற்காகவே அதை மறுத்தார் என கூறப்படுகின்றது. தன்னை வளர்த்து அளித்த நாடகத்துறையை மறக்காமல் நம்பியார் நாடக மன்றம் தொடங்கி கவியின் கனவு, கல்யாண சூப்பர் மார்க்கெட் ஆகிய நாடகங்களை தொடர்ந்து நடத்தியவர் நம்பியார் அவர்கள். ராஜகுமாரி என்ற திரைப்படம்தான் எம்ஜிஆரை இவருடன் இணைத்த முதல் படம். அங்கே அவர் வில்லனாக இல்லை, ஒரு நகைச்சுவை நடிகராகவே நடித்தார். ராஜகுமாரியில் நம்பியாரின் சிறந்த நடிப்பு திறமைக்கு பரிசாக கஞ்சன், கல்யாணி, நல்ல தங்கை உட்பட 5 படங்களில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது. அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரியும் திகம்பர சாமியாரும் நம்பியாரின் திரை வாழ்க்கையை வேறு திசையில் திருப்பிவிட்டன. உலகின் சர்வாதிகாரிகள் நமக்கு மறக்க முடியாதவர் போல் சர்வாதிகாரி என்ற திரைப்படமும் இவரால் மறக்க முடியாதது. திரைப்பட உலகில் இவருக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது இந்த திரைப்படம் தான். எம்ஜிஆர் கதாநாயகன், நம்பியார் வில்லன் என்ற கூட்டணியை இந்த திரைப்படம் உருவாக்கியது. சர்வாதிகாரி படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் நம்பியார் வாழ்ச்சண்டை தனி முத்திரை பதித்தாக அமைந்தது. அதன் பின்னர் எம்ஜிஆர் கதாநாயகன் என்றால் நம்பியார் தான் வில்லன் என்ற நிலை உருவானது. வில்லன் வேடம் என்றால் என்ன மதிப்பு குறைந்தா போச்சு? வில்லன் இல்லாத கதையில் ஹீரோவுக்கு மதிப்பு இல்லை என்று கூறியிருக்கிறார் நம்பியார். தனது வில்லத்தன நடிப்பால் அந்த பாத்திரத்துக்கு ஒரு தனி முத்திரையை உருவாக்கிவிட்டவர் நம்பியார். எம்ஜிஆருடன் இணைந்து ஏறத்தாழ 75 படங்களில் நடித்துள்ளார். அம்பிகாவதி படத்தில் ஒட்டக்கூத்தராகவும் ஹரிச்சந்திரா படத்தில் விஸ்வாமித்ரராகவும் நடித்ததை தனக்கு பிடித்த பாத்திரங்களின் பட்டியலில் குறிப்பிடுகின்றார். இன்றும் பல மிமிக்ரி கலைஞர்களால் எடுத்தாளப்படும் கம்பீரமான குரல் நம்பியாருடையது. கடைசியாக கடந்த 2006 விஜயகாந்துடன் நடித்த சுதேசி என்ற படத்துடன் சுமார் 750 தமிழ் படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். எம்ஜிஆர் முதல்வரான பிறகு நம்பியாரிடம் வாரியம் ஒன்றுக்கு தலைவராக நியமிக்க விரும்புகிறேன் என்று கேட்டதை அதை மரியாதையாக மறுத்தார் நம்பியார் அவர்கள். சபரிமலை ஐயப்பனின் தீவிர பக்தராகவும் இருந்தவர். தொடர்ந்து 65 ஆண்டுகள் சபரிமலைக்கு போய் வந்து சாதனை படைத்தவர் நம்பியார். இவரைத்தான் சபரிமலைக்கு செல்லும் திரையுலகினர் குருசாமியாக ஏற்று செயல்பட்டு வந்தனர். எம்ஜிஆர் உயிருடன் இருந்தவரை நம்பியார் இருமுடி கட்டி செல்லும் போது எம்ஜிஆர் அனுப்பி வைக்கும் மாலைதான் அவருக்கு முதலில் அணிவிக்கப்படும். இப்படி பழுத்த ஐயப்ப பக்தராக விளங்கி வந்த நம்பியார் ஐயப்பன் கோவிலின் அதே மாதத்தில் மரணம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிப்பிலும் தனிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களிலும் குண நலனிலும் நம்பியாருக்கு இணை யாரும் இல்லை என்றே கூறப்படுகிறது. அவரது இடத்தை அவர் இருந்த போதும் யாராலும் நிரப்ப முடியவில்லை, இனியும் நிரப்புவது சாத்தியமானதாக தெரியவில்லை. நன்றி.
அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷாம் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.